எக்ஸ்பீரியன்ஷியல் சால்வேஷன் இல்லை ஆர்டர் ஆஃப் சால்வேஷன் என்ற பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அனுபவபூர்வமான ரட்சிப்பின் பாடங்கள். ஒரு ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ஒழுங்கின் தேவன், எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணி இருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய பணி ரட்சிப்பு. அதை போய் ஒழுங்கில்லாம பண்ணுவாரா? இல்லை. அதுலயும் ஒரு ஆர்டரை ஒழுங்க பார்க்கும். ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ ரட்சிக்கப்படும் போது படிப்படியாக அவர் என்ன செய்கிறார் என்பதை தான் நம்ம படிச்சுட்டு வருகிறோம். வேதம் வந்து ஒரு மனுஷன் ஒரு பாவியை தேவன் ரட்சிக்கும் போது அவர் செய்கிற முதல் பணி, அந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து வாங்கின ரட்சிப்பை ஒரு மனுஷனுக்குள்ள பலிக்க செய்கிற முதல் பணி நம்முடைய விசுவாச அறிக்கை. அதுக்கு பேர் திப்ப உறுதியான அழைப்பு இல்லைங்களா, ஒரு எஃபெக்சுவல் காலிங். அப்படின்னா அது மறுக்க முடியாத, அது பலனளிக்க கூடிய அழைப்புன்னு சொல்லலாம். திப்ப உறுதினா நம்ம ரெகுலரா பயன்படுத்துகிற தமிழ் இல்லை. இது நிச்சயமா பலனளிக்க கூடிய அழைப்பு. இது கடவுளுடைய பார்வையில இருந்து பார்த்தோம்னா அவர் அழைக்கிறார். ஆனா அந்த அழைப்பின் ஒரு விளைவாக மனுஷனுக்குள்ள என்ன நடக்குதுன்னா அதுதான் மறுபிறப்பு. திப்ப உறுதியான அழைப்பு கடவுளுடைய பார்வையில இருந்து, மறுபிறப்பு மனுஷன் நடக்கிற அனுபவம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து ஒரு செத்திருந்த கல்லறையில வைக்கப்பட்டிருந்த லாசரஸை போய் லாசரஸ் வெளியே வான்னு கூப்பிட்டாரோ, அது அவர் பக்கம் இருந்து போன அழைப்பு. ஆனா அந்த அழைப்பின் சத்தம் ஒரு தெய்வீக ஜீவனை அந்த பணத்துக்கு தந்து அவன் அந்த சத்தத்தை கேட்டு இல்லைங்களா அற்புத விதமா அவன் எந்திரிச்சு வந்தான். அதை விட பல ஆயிரம் மடங்கு. ஒரு மனுஷன் இன்னைக்கு உயிரோடு எந்திரிச்சான்னா திருப்பியும் சாகதான் போறான். ஆனா ஒரு நித்திய ஒரு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் ஒரு செத்த ஆத்மாவுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் மறுபிறப்பு. லாஸ்ட் வீக் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அந்த ஆண்டவர் அந்த அற்புதமான காரியத்தை எப்படி செய்யறாருன்னு நம்ம பார்த்தோம். அதுல ஏழு காரியத்தை பார்த்தோம். இந்த திப்பு உறுதியான அழைப்பு பெறுகிறவர்கள் யார்? தேவனால் நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுது. இதனோட இதை செய்கிறவர் யார்? இது பிதாவாகிய தேவன். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் ஆவியானவர் தான். ஆனா அந்த அழைப்பு வருகிறது எங்க? சாட்சாத்து பிதாவான தேவன் ஒருவனை அழைக்கிறார் இல்லைங்களா. இது எப்ப செய்கிறார்? அவர் நியமிக்கப்பட்ட அவருடைய அக்செப்டபிள் டைம்ல. இது எஃபெக்சுவல் காலிங் இல்லைங்களா, இதனோட எஃபிகசி. இது நிச்சயமா பலனளிக்கக்கூடிய அழைப்பு. இதுக்கு பயன்படுத்துகிற சாதனம் என்ன? வார்த்தையும் ஆவியினாலேயும் இல்லைங்களா. இதுல நடக்கிற மாற்றம் என்ன? பாவ நிலையிலிருந்து ஒரு மனிதன் கிருபையின் நிலைக்கு அந்த அழைப்பு கொண்டு வந்து விடுகிறேன். மரணத்திலிருந்து ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புக்கு கொண்டு வந்து விடுகிறது. இதுல நடக்கிற ஒரு ஒரு ஆபரேஷன், ஒரு செயல்பாடு, முழு மனுஷனுக்குள்ளயும் இந்த அழைப்பு ஒரு ஆபரேஷனை பண்ணிருக்கு. என்ன? அவனுடைய மைண்ட்ல இருளான மைண்டை பிரகாசிப்பிக்க செய்து ஆண்டவருடைய காரியங்களை ரட்சிப்புக்கு எதுவான விதங்களில் புரிந்து கொள்ள அவனுக்கு உதவி செய்கிறது. அவனுடைய இருதயம், கல்லான இருதயத்தை, உணர்வில்லாத இருதயத்தை எடுத்து அவனுக்கு மாம்சமான இருதயத்தை கொடுக்கிறார். அவனுடைய சித்தம் புதுப்பிக்கப்பட்டு சர்வ வல்லமை வல்லமையில அவன் மாற்றப்படுறதுனால அவன் நன்மையை விரும்ப ஆரம்பிக்கிறான். இதனோட விளைவாக அவன் எந்த கட்டாயமும் இல்லாம வற்புறுத்துதலும் இல்லாம தானா விருப்பத்தோடு இயேசு கிறிஸ்துவை நாடி வருகிறார். இதுதான் சிற்ப உறுதியான அழைப்பு. இப்போ ரெண்டாவது பேராகிராஃப்ல இருந்து நாலாவது பேராகிராஃப்ல இந்த மூணு பேரால வந்து சிற்ப உறுதியான அழைப்பினுடைய மூணு தன்மைகளை நம்ம பார்க்கிறோம். இது எப்பேற்பட்டதுங்க? இது மூணு தன்மைகள் ரெண்டாவது பேராகிராஃப்ல. இது தேவன் மட்டுமே இறையாண்மையாக செய்கிற ஒரு பணி. இதுல மனுஷனுக்கு எந்த பங்கும் இல்லை, நம்ம எந்த பங்கும் இதுல. இது ஆண்டவரா செய்யற ஒரு காரியம். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, முனர்ஜெஸ்டிக். அப்படின்னா அது ஒருத்தர் செய்யற பணி. இந்த சிற்ப உறுதியான அழைப்பு ஒருத்தர், ஆண்டவர் மட்டும் செய்யற பணி. ரெண்டாவது மூணாவது பேராகிராஃப்ல, இது வந்து மனிதனால் ஆராய முடியாத ஒரு மர்மம். நம்ம எத்தனையோ காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, ஏன் இவருக்கு நடந்துச்சு யாருக்குமே தெரியாது. இது ஒரு மர்மம். அதை மூணாவது பேராகிராஃப்ல பார்க்கிறோம். நாலாவது, இதனுடைய இன்றியமையாத அவசியம். இது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்றத அவன் பார்த்து புரிஞ்சுக்கும். ஓகே, ரெண்டாவது பேராகிராஃப் என்ன சொல்லுது? சிப்ப உறுதியான அழைப்பு முனர்ஜெஸ்டிக். அப்படின்னா இது ஒருத்தர் மட்டும் செய்யுது சரிங்களா. அதே ஒரு இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை சினர்ஜெஸ்டிக்னுவாங்க. அது ரெண்டு பேரும் தொடர்பா செய்யறது, ஒரு பார்ட்னர்ஷிப். ரெண்டு பார்ட்டி அவங்க பங்க இவர் பங்க செய்யறது, கடவுள் ஒரு பங்கு மனிதன் ஒரு பங்குன்ற மாதிரியே இல்லை. வேதம் வெளிப்படுத்துகிற ரட்சிப்பு வந்து இட் இஸ் நாட் சினர்ஜெஸ்டிக், இட் இஸ் மோனர்ஜெஸ்டிக். அதாவது அது மனிதனும் கடவுளும் சேர்ந்து செய்கிறதல்ல, அது தேவன் மட்டுமே செய்கிற ஒரு பணி. ஒரு மனுஷன் உண்மையா ரட்சிக்கப்படுறான்னா அது முற்றிலுமாக ஆண்டவருடைய பணி. அதுல மனிதன் அவனாக செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது, அவன் விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும். அப்ப அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஆமா, நம்ம விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும். ஆனா அது கடவுளுடைய கிருபை நமக்குள்ள வேலை செய்து நமக்கு மறுதரப்பு கொடுத்த பிறகு அவருடைய கிருபையே செய்யப்படுகிறது தான். புரியுதுங்களா? அப்படித்தான் நம்ம அந்த அந்த விசுவாசிக்கவும் மனம் திரும்புவதற்கும் திராணியும் ஊக்கமும் அவருடைய கிருபை தான் நமக்கு கொடுக்குதே தவிர, அது நம்மளா ஒரு காலத்திலையும் விசுவாசிச்சு மனம் திரும்பி வந்துட முடியாது. த கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய கிருபை மட்டும்தான் செயல் திறன் காரணம். எஃபிஷியன்ட் காசுங்க நம்மள வேலை ரட்சிப்பை துவக்குவதும் அதை தொடர்பவரும் கடவுளுடைய கிருபை தான். அதுல நம்ம பெருமை பாராட்டு போகணும் இல்ல பாருங்க. அததான் அந்த ரெண்டாவது பேராகிராஃப் சொல்றது, கவனிச்சு பாருங்க. அந்த பேராகிராஃப் என்ன சொல்றது? சிப்ப உறுதியான அழைப்பு, அது தேவனுடைய இலவச விசேஷ கிருபையினால் மட்டுமே ஏற்படுகிறது. இட் இஸ் ஃப்ரீ. அதுல ஆண்டவர் இலவசமா செய்யறாரு, அதுல நம்ம ஒன்னும் கொடுக்கறது இல்லை இல்லைங்களா. அது வெரி வெரி ஸ்பெஷல் கிரேஸ், ரொம்ப விசேஷமான. ஏன் கடவுளுடைய கிரேஸ்லயே உச்சகட்ட கிரேஸ் இதுதான். எபேசியர்ல போட்டுக்கிற மாதிரி அக்கிரமங்களையும் பாவங்களையும் மறித்தவர்களா பிசாசு பிள்ளைகளாக இந்த பிரபஞ்சத்தின் அப்படியெல்லாம் நீங்க இருந்த பிரபஞ்சத்தின் ஆவியினால் ஏவப்பட்டு நீங்கள் அப்படி இருந்தீங்க. ஆனா தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யமா இருந்து உங்களை உயிரோடு எழுப்பினார். கடவுளுடைய இறக்கம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் எல்லா ஒருத்தன் காட்டணும்னா அவனை மறுபடியும் தெரிவிக்க போறேன் சரிங்களா. சாரோ வந்து யோசேப்ப எப்படி உயர்த்தணும்னு பார்த்தாரோ, அவர் இறக்கம் எவ்வளவு காட்டணும்னு பார்த்தாரோ, அந்த மாதிரிதான் கடவுள் ஒரு மனுஷனுக்கு இறக்கம் காட்டினாருன்னா இதுதான் செய்வார், அவன் மறுபுறுப்பு கொடுப்பார். அதை விட ஒரு பெரிய இறக்கம் கிடையாது. ஓகே, அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே மனுஷனால் ஏற்பட்டது இல்லை. இது எதுவுமே அந்த மனுஷன்ல முன் நிபந்தனையாக அவங்களை ஏதோ பார்த்ததுனாலயோ, 14 எதுவுமே நல்லதோ, அவன் நல்லவன் அழகா இருக்கிறவன் வெள்ளையா இருக்கிறவன் படிச்சவன் படிக்காதவன் எந்த காரணமும் கிடையாது. எந்த விதமான வல்லமையும் ஆற்றலும் பார்க்காம, அவனில் எந்த குணத்தையும் பார்க்காம, அவன் முற்றிலுமாக அவன் பக்கத்துல இருந்து அவன் பார்த்து செயலற்றவனாக இருந்தான். எந்த அளவுக்கு செயலற்றவனா இருந்தா அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது, பாவத்தில் அக்கிரமத்தில் மறித்திருந்தான், செத்திருந்தான். ஒரு செத்த பெணோ என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் டெட் பாடி? ஒரு ஆக்ஷன் இல்லாதது மாத்திரம் இல்ல, உயிரே இல்லையே. நம்ம வேணா அதை தள்ளலாம், அது உக்கார்ற மாதிரி ஒரு குடிச்சுக்கலாம் இல்லைங்களா, அது அப்படி இப்படி திருப்பலாம், அதை தூக்கிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வைக்கலாம், அது பைபிள் படிச்சு கேட்கற மாதிரி அதை உட்கார வைக்கிற மாதிரி சர்ச்சில் பணத்தை உட்கார வைக்கலாம். நம்ம போதாரு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு, அது செத்த பணம் இல்லைங்களா. ஆனா அது ஒன்னும் ரியாக்ட் பண்ண முடியாது, அந்த பிரசங்கத்தை கேட்காது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்காது, காது செவிடு அதுவும் வேலை செய்யறது இல்ல, எதையுமோ உணர முடியாது என்ன சொல்றாங்கன்னு. அதே மாதிரிதான் ஆத்மீக விதத்துல இந்த உலகத்துல மறுதர படையாதவங்க எல்லாம் நடமாடும் தனமாக இருந்தவர்கள், அதுதான் மனுஷன் இருந்தா. ஆனா அந்த தொடர்ந்து சொல்லுது பாருங்க, எது வரைக்கும் அவர் உயிர்ப்பித்து பசுத்தாவினால் அவங்களுக்கு உயிரை கொடுத்து அவங்களுக்கு மறுபிறப்பு கொடுத்து அவர்களை தேவன் கேட்கிற அந்த அழைப்பை கேட்க வைக்கிறார், கேட்க வைத்த அந்த கிருபையை அவர்கள் அணைத்து கொண்டு இல்லைங்களா அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது எப்படி முடியுது பாருங்க. இதை செய்வதற்கு இங்கிலீஷ்ல பை நோ லெஸ் பவர் தென் விச் ரெய்ஸ்ட் அப் கிறைஸ்ட் ஃப்ரம் த டெட். இதுதான் பெரிய ஆச்சரியம். இயேசு கிறிஸ்துவை எந்த வல்லமையில அவர் பணமா இருந்தவரை உயிரோடு எழுப்பி அந்த கலரையெல்லாம் வெடிஞ்சு எந்திரிச்சு வந்தாரோ அந்த அற்புத உயிர்த்தெழுதலின் வல்லமை கடவுளுடைய வல்லமையிலே பெரிய வல்லமை, the power of God. அந்த வல்லமை ஒரு பாவியின் மேல பாஞ்சி அந்த படங்கள்லாம் பார்க்கறோம், அப்படியே கரண்ட் எல்லாம் அடிச்சு அவன் மேல அப்படியே எல்லாம் உடம்பெல்லாம் ஆடுறோம்னா அப்படி ஸ்பிரிச்சுவல் ஆக அவனுக்கு ஃபுல்லா கரண்ட் அடிச்சு கடவுளுடைய பவர் அவன் மேல பாஞ்சதுனால தான் திடீர்னு அவனுக்கு செத்தவனுக்கு உயிர்ப்பு வருது. ஆகவே இது யார் செய்யறது? எஃபெக்சுவல் காலிங். இது மொனர்ஜிஸ்டிக்னா ஆண்டவர் மட்டுமே செய்கிறது. பைபிள்ல ரட்சிப்புன்றதுனா அது கர்த்தருடையது, அதுக்கு நம்ம ஒண்ணும் சேர்க்கறது இல்லை. இன்னைக்கெல்லாம் சர்ச்சில் அந்த ஊர் சர்ச்சுங்கள்லாம் ஆர்மேனியன் சர்ச், ஏஆர்எம்ஐஎன்ஐஏஎன் ஆர்மேனியன் கிறிஸ்தவத்தையே ரெண்டா பிரிக்கலாம், ஆர்மேனியன் அண்ட் கால்வினன். ஆர்மேனியன் சர்ச் எல்லாம் அவங்க என்ன நம்புறது, நம்ம ஊர்ல எல்லாம் 99% ஆர்மேனியன். நம்ம ரட்சிக்கப்படுறது நம்மளா நம்ம நினைச்சதுனால, நம்ம ஏன் ஜாதிக்கு போறோம், ஆண்டவர்கிட்ட ஏன் வரும், நம்மளா நம்ம சுயாதீன நம்மளுடைய சொந்த பலத்தினால நாம் ரட்சிக்கப்பட்டோம், அந்த சுயாதீன விருப்பத்தோடு ரட்சிக்கப்பட்டோம். நீங்க ஏங்க ரட்சிக்கப்பட்ட, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா, நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், சர்ச்சுக்கு போய் பைபிள ரொம்ப படிப்பேன், படிச்சுட்டு எனக்கு திடீர்னு ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, ரொம்ப முயற்சி எடுத்து ரட்சிக்கப்பட்டேன். அதெல்லாம் என்ன சொல்றோம், ரட்சிப்பேனா நம்ம போய் சம்பாரிச்சுட்டு வந்த மாதிரி. அதுல அறிவே இல்லை, சில பேர் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அங்க, ஆனா அந்த ரட்சிப்பு ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறாருன்னு கூட தெரியாம இந்த கள்ள போதகத்துல மாட்டிக்கிட்டு தங்களுக்கு தங்கள் புகழ்ச்சி பாடிக்கிட்டு இருப்பாங்க, நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். எவ்வளவு ஆண்டவருடைய மகிமை, ரட்சிப்பின் மகிமையை குறைக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறாருன்னு குறைச்சிருந்து வரல, எனக்கு விருப்பத்தோட நான் வந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவங்க வரல. ரொம்ப அது பைபிளே இல்லாத அது பொய். அதான் அந்த கள்ள போதகத்தினுடைய ஆபத்து. பைபிள் முழு வெளிப்படுத்துகிறது எல்லாம் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஒரு ரெண்டு மூணு வசனங்களை பார்த்தோமே, 2 Timothy 1:9 இப்படி சொல்லுகிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சிக்காமல், நம்ம செஞ்ச எந்த கிரியையும் இல்லை, நீ சர்ச்சுக்கு போ, கிறிஸ்தவனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தது, நீ எவ்வளவுதான் பைபிளை படி, நம்முடைய எந்த கிரியையினால நம்மளை ரட்சிக்காமல் எப்படி ரட்சித்தாரு, தம்முடைய தீர்மானத்தின்படியும், ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் நம்மளை அழைத்தார். இது ஆண்டவருடைய கிருபை தான், நம்முடைய கிரியைகள் அல்ல. 1 Corinthians 1:29 சொல்லுகிறது, மாம்சமான யாவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டதபடிக்கு அப்படி செய்தார். ஒருத்தனும் நம்ம எல்லாம் ஊர்ல பெருமை பாராட்டுறது தான், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அதை செய்து ரட்சிக்கப்பட்டேன், நான் பெருமை அப்படியெல்லாம் ரட்சிப்பு, அந்த உனக்கு ரட்சிப்பே வரல. ஒருவேளை உனக்கு பெருமை ஒரு ரட்சிப்பை பத்தி இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு இல்லை. அவர் மாம்சமான யாரும் பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க இயேசுக்குள்ள வந்து உண்மையா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அது முழு காரண கர்த்தர் ஆண்டவர். உங்க ஒன்னும் செய்யல, கணா என்ன செஞ்சிச்சு, ஒன்னும் செய்யல. நம்ம ஒருத்தர் சொல்லுவார், ஒரு போதகர், ரட்சிப்புக்கு நம்மளுடைய பங்களிப்பு ஒண்ணுதான், என்ன தெரியுமா, பாவம் தான். அந்த பாவம் செஞ்சதுனாலதான் ரட்சிப்புன்னு வருது, அது ஒண்ணுதான் நம்ம செஞ்சோம், அதை விட்டுட்டு வேற ஒன்னும் பங்களிப்பே கொடுக்கல ரட்சிப்பு. Titus 3:5 சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்காமல். எத்தனை வாட்டி சொல்லணும் பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியை நல்ல அல்ல, நாம் போனோம் ஒழுங்கா ஞானஸ்தானம் எடுத்தோம், நம்ம செஞ்ச ஒண்ணும் அல்ல, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் இதனாலேயே நம்மளை ரட்சித்தார். ரட்சிப்பு கடவுளுடைய வேலை, முழுமையா கடவுளுடைய வேலை. அதுக்கு தான் அந்த ரட்சிப்புக்கு முழுமையான மகிமை கடவுளுக்கு கொடுக்கணும். பரலோகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுளுக்கு மகிமை, ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை, நித்திய பாட்டே அதுதான். இந்த ஆர்மேனியெல்லாம் போய் அங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறது. இந்த பிரசங்கிகள் கூட நான் அங்கே போயிருந்தேன், நான் அதே செஞ்சேன், ஓ அவங்க என்ன செய்யறாங்கன்னு தான் பேச்சு, ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னு பேச்சு இல்லை இல்லைங்களா. அவங்க என்ன பக்தியா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆவியில் இருக்கிறாங்க, அதேதான் பேச்சு. மனுஷன் எப்பப்பாரு கடவுளுடைய மகிமையை தனக்கு எடுத்துக்க பாக்குறது தானே ஆரம்பத்திலேருந்து வேலை. நீ தேவர்களை போல ஆவன்றது தான் பித்தாசு ஏமாத்துச்சு. இந்த கள்ள போதுதான் எப்பப்பாரு ரட்சிப்பின் மகிமையை கூட பெற்று குணமா இருக்கிற உன்னை காப்பாத்தலாம் வந்திருக்கிறாரு, நானும் வந்துட்டேன்னு நீ வந்து அதுலயும் பெருமை பாராட்டுறது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்களா. இந்த கள்ள போதகன் தான் நான் கை வச்சதுனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், நான் தண்ணி தெளிச்சதுனால, நான் ஞானஸ்தானம் கொடுத்து நான் ஜபித்ததுனால ஒரு மனுஷனும் ஒரு போதகனும் இன்னொருத்தருக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. நீங்களா உங்களை ரட்சித்துக் கொள்ள முடியாது, அந்த போதகரே அவனை ரட்சித்துக் கொள்ள முடியாதே. அந்த ரட்சிப்பு கொடுக்கிறது அவர் மட்டும்தான் இல்லைங்களா. அந்த வார்த்தை கிரேஸ் உங்களுக்கு தெரியுமா, கிருபன்னு வார்த்தை வந்தாவே எந்த மனிதனுடைய தகுதியோ முயற்சியோ அந்த அதுக்கு இடம் இல்லை, அந்த இடம் கிருபை உலகத்துல எல்லாம் அவர் செய்யறத. ஓகே, அதான் ரெண்டாவது பேரகிராஃப் நல்லா புரிஞ்சுங்க. சிற்ப உறுதியான அழைப்பு மொத்தம் அவரு செய்யறது. மூணாவது பேரகிராஃப் என்ன சொல்லுது, இந்த சிற்ப உறுதியான அழைப்பு நம்ம ஒரு ஆராய முடியாத ஒரு மருந்து, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கு தான் சிற்ப உறுதியான அழைப்பு கிடைக்கணும், அவங்களுக்கு தான் இந்த போதகர் யார் மேல கை வைக்கிறாங்கலாம் முட்டாள்தரம், அதெல்லாம் ஒரு ஆச்சாரியர் தந்திரம், இந்த போதகருடைய மந்திரம், அதெல்லாம் அதெல்லாம் ஃபால்ஸ் டீச்சிங். நான் யாருக்குமா ரட்சிப்பு கொடுக்க முடியாது, நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றோம், அந்த பிரசங்கத்தை பயன்படுத்தி ஆண்டவர் சில பேருக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார், அதை அடையாளம் பார்த்துக்கிறோம். ஒருபோதும் நான் எனக்கே கொடுக்க முடியாது, எங்க பிள்ளை என் பிள்ளைக்கே கொடுக்க முடியாது, நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிற்ப உறுதியான அழைப்பு மறுபிறப்பு வந்து ஒரு ஆண்டவருடைய மர்மமான மிஸ்டீரியஸ் ஒர்க் ஆஃப் காட், அது அவரே இறையாண்மையாக செய்யணும் பாருங்களா. இந்த மூணாவது ரெண்டு மூணாவது பேராகிராஃப் கொஞ்சம் சச்சரவு உள்ள பேராகிராஃப் தான். இந்த பிரிஸ்பிடேரியன் வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன்ல இருந்து அதை காப்பி பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுத்தானா மறுபிறப்பு அடைய முடியும். சில பேர் குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னா எப்படி, ஒருவேளை மென்டலி ரிட்டார்டடா இருக்கிறவங்க எங்க ஸ்கூல்ல நடத்துறோம் அவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, இந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகள்னு இருக்கிறாங்க, அவங்க வந்து மர்மமான விதத்துல ஆண்டவர்னால ரட்சிக்கப்படுறாங்க. அதான் அவங்க சொல்றாங்கன்னா பிராங்கா பார்த்தோம்னா நமக்கு தெரியாது, பைபிள் வந்து தெளிவாக எங்கேயுமே என்ன நடக்கும் நமக்கு போடல, இதை பத்தி ரொம்ப வாதங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு பதில் இல்லைன்னா எழுதின கன்ஃபஸஸ் என்ன நம்புனாங்க விசுவாச அறிக்கை எழுதுறவங்க, கடவுள் அந்த குழந்தைகளையும் மறுபிறப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கலாம், அங்கேயும் எண்ணிக்கை இருக்கலாம், அவங்கள மர்மமாக ஆண்டவர் ரட்சிக்கிறாருன்னு அவங்க நம்புனாங்க. வெறும் அந்த குழந்தைகள் மாத்திரம் இல்ல, பெரியவங்கள ரட்சிக்கிறதும் ஒரு காஸ்பல் ஒரு மர்மமானது. ஆயிரம் பேர் காஸ்பல கேட்பாங்க ஒரு கூட்டத்துல, நூறு பேர் அதுல ஏற்கனவே ஒரு பிற பாதி பேர் 500 பேர் ஏற்கனவே திருப்பி 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 கேட்டிருப்பாங்க. அவங்க யாருமே ஆண்டவர் அழைக்காம திடீர்னு புதுசா ஒருத்தர் வந்திருப்பாரு, எத்தனையோ ஒரு 60 வயசு கேட்டு கேட்டு கேட்டிருப்பாரு, இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிப்பாரு. ஆக்சுவலா ஒருத்தர் டாக்குமெண்டிங் வரணும்னு வரல, ஏதோ ஒண்ணு வந்து உட்காரலாம் ஏதோ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு வந்திருப்பாரு, திடீர்னு பார்த்தா அவங்களை ரட்சித்திருப்பாரு. ஏன் ஏன் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எதற்காக மத்தவங்க ரட்சிக்கப்படல, ஏன் யாருக்கும் தெரியாது, அது ஒரு மர்மம் சரிங்களா. அப்ப நானா யோசிச்சேன், நான் இந்து ஃபேமிலியில இருந்து எத்தனையோ வருஷம் எங்க ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு கேம்புக்கு போறேன், ஏன் அந்த கேம்ப்ல என்ன ஒண்டிதான் சிப்ப உறுதியான அழைப்பு, எனக்கு ஒண்டிதான் கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல, ஏன் அது ஆராய முடியாது. ஏசு அதை விளக்கும் போது நெக்கோதேமுக்கு சொல்றாரு, நெக்கோதேமு கேட்கிறாரு, ஆண்டவரே நம்ம எல்லாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு ஆர்வம் இல்லைங்களா, நம்ம மனுஷனா ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆர்வம். அந்த நெக்கோதேமு கேட்கிறாரு, நான் மறுபடியும் பிறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, மூணு மூணுல சொல்றாரு, காற்றானது தன் விருப்பத்தின்படி அடிக்கும் இல்லைங்களா. நமக்கு காத்து ஐயோ ரொம்ப வேர்க்குது காத்தே இந்த பக்கம் வா அப்படின்னு வருமா, நம்ம ஃபேனை வந்தா திருப்பி வச்சுக்கலாம் இல்லைங்களா, ஏசியை வந்தா நம்ம போட்டுக்கலாம், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா காத்த நம்ம பண்ண முடியாது, அது எங்க விருப்பம் இருக்கோ அங்கதான் அடிக்கும். ஆனா அதை அடிக்கும் போது அதை பார்க்க முடியுமா நம்மளால, இல்லையே அது சவுண்ட் ஒண்டி கேட்கும் இல்லைங்களா, சவுண்ட கேட்கிறோம், அது நம்ம மேல அடிச்ச உடனே முடியெல்லாம் செதறது, அதனோட பாதிப்பு உணர்வு. அது எங்க இருந்து வந்துச்சு, இங்க இருந்து எங்க போக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் ஆவியானவர் மருந்துறம் யாருக்கு கொடுப்பாரு, எங்க வரும், நம்மளால கண்ட்ரோல் பண்றது இல்லை. அதான் மனுஷனுடைய தாழ்மையை கத்துக்கணும். எல்லாம் நான் பண்ணிடுவேன், நான் உபவாசம் பண்ணி பண்ணிடுவேன், நான் ஆண்டவர் வற்புறுத்திடுவேன், இல்ல உன் கண்ட்ரோலுக்கு வரவர் இல்லப்பா, இது மர்மமான ஒரு செயல். அதனாலதான் திப்ப உறுதியான அழைப்பு வந்து ஒரு மர்மமான ஒரு மிஸ்ட்ரி. ஓகே, நாலாவது பேராகிராஃப், இது வந்து அப்சல்யூட்லி எசென்ஷியல், இன்றி அமையாததுன்னுவாங்க தமிழ்ல. இது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இதுதாங்க முதல் ரட்சிப்பின் அனுபவம். இது நடக்கலன்னா எந்த ரட்சிப்பு? இயேசு சொன்னாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால், ஆவியினால் ஒரு மனிதன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க கூட முடியாது. உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி ஏபிசிடி கூட தெரியாது. பார்க்கறதுனா முதல் முதல் எது எடுத்தாலும் நம்ம பார்க்கு பார்க்குவோம், அப்புறம் சொல்றது, அப்புறம் ருசிக்கிறது எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. உன்னால பார்க்க கூட முடியாதுயா, நீ அவ்வளவு குருடா இருக்க. ஏதோ நினைச்சுக்கிட்டு இருப்ப சேர்த்துக்கு போற, ஏதோ உனக்கு ரட்சிப்பை பத்தி உரையா இருக்க. ஏன்னா இதுதான் செத்த பணத்துக்கு உயிரே கொடுக்கறது இல்லையா. கடவுளுடைய திப்ப உறுதியான அழைப்பு இல்லாம, மறுபிறப்பு இல்லாம ரட்சிப்பு இல்லை. எத்தனையோ பேர் காஸ்பலுடைய அழைப்பு போது ரெண்டு விதமான அழைப்பு இருக்கு இல்லைங்களா. பொதுவான அழைப்பு, எல்லாரும் ஆண்டவர் கூப்பிடுற காஸ்பல், எல்லோரும் மனம் திரும்புங்க, என் குமாரன விசுவாசிங்க. ஆனா இது வெளியில வெளியில எக்ஸ்டர்னல் அண்ட் அவுட்வர்ட் காலிங் இருக்கு, வெளியான அழைப்பு, ஆனா உள்ளான ஒரு அழைப்பு இருக்கு. அதுதான் திப்ப உறுதியான தேவனார். அந்த வெளியான அழைப்பின் மூலமாக அதுக்குள்ள இருந்து தான் உள்ளான அழைப்பு வருகிறது. அது ரட்சிப்புக்கு வரும். இயேசுவன் சொன்னார், அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இதுல வார்னிங் பாருல்ல, இந்த நாலாவது பேராகிராஃப்ல, அழைக்க தெரிந்து கொள்ளப்படாத மக்கள் அவர்களுக்கு தான் இந்த அழைப்பு வரும். மத்தவங்களுக்கு என்ன ஆகும், அவர்கள் ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இல்லை, ஆனா ஒருவேளை வார்த்தையின் ஊழியத்தினால அவங்க அழைக்கப்படலாம். காஸ்பல கேட்கலாம், வெளியில வரலாம், வெளி காஸ்பல கேட்டு வரலாம். ஆனா அது திப்ப உறுதியான அழைப்புல பொதுவான அழைப்பு. அங்க இன்னொன்னு என்ன சொல்லுது, அவர்களுக்கு பொதுவான ஆவியின் செயல்கள் அவங்களுக்குள்ள இருக்கலாம். ரட்சிப்பின் செயல்கள் இல்ல, ஆவியானவர் பொதுவா சில செயல்கள் செய்வார். இப்போ சவுல வந்து அவன் ரட்சிக்கவே படலை, ஆனா அவனை நிரப்பி அவனை அப்படியே ப்ராபசி பண்ண ஆரம்பிச்சுட்டான் இல்லைங்களா. என்னென்ன பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சவுலுக்கு, அது ரட்சிப்பு கொடுத்துச்சான். இல்ல பொதுவா ஆவியான ஒரு சில காரியங்களை செய்யறாரு, பொதுவான ஆபரேஷன், மனுஷனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்துறாரு, இயற்கையான மனசாட்சி உறுத்துதலை கொடுக்கறாரு, தற்காலிகமான விசுவாசம் கூட அவனுக்கு இருக்கலாம். ஆனா அந்த இது சொல்லுது, அவர்கள் திப்ப உறுதியாக பிதானால் அழைக்கப்படாதவர்கள். ஆகவே கிறிஸ்துவ கிட்ட உண்மையாக வரமாட்டாங்க, ரட்சிக்கவும் பட மாட்டாங்க. என்ன ஒரு பயங்கர யோசிச்சு பாருங்க, வார்னிங். அது எப்படி வளர்க்குது பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் இங்கிலீஷ்ல கிறிஸ்தவ மதத்தை ஒரு போர்வையாக பெற்றுக் கொள்வார்கள். ஓகே, நானும் கிறிஸ்டியானிட்டி எனக்கு பிடிச்சிருக்குது, நானும் இயேசுவை நம்புகிறேன், நாளில இருந்து நான் கிறிஸ்டியன், எனக்கு பேப்டிசம் கொடுங்கன்னு கிறிஸ்தவ மாதிரி பேசுறதுக்கும் கிறிஸ்தவ மாதிரி நடக்கிறதுக்கும் ஒரு போர்வையா கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து என்ன சொல்லுது பாருங்க. நீங்க வந்து தமிழ்ல வாசிங்கன்னா இங்கிலீஷ்ல பார்த்து சொல்ற பயங்கரமான வார்னிங். எவ்வளவுதான் உங்க வாழ்க்கை இயற்கையின் வெளிச்சத்திற்கும் பைபிள்ல போட்டிருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் என்னென்னலாம் செய்யறாங்களோ அதெல்லாம் பின்பற்றினாலும் அவர்கள் உண்மையா ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை, உண்மையான திப்ப உறுதி நடக்கல. இதுக்கு பேர் தான் நம்ம அந்த பியூரிட்டன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கிறிஸ்தவன். ஒரு டூப்ளிகேட் நோட்டு மாதிரி பாக்குறது எல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்குது, என்ன இது, அதான் ஒரு டூப்ளிகேட்டர். அந்த மாதிரி வெளியில பாக்குறதுக்கு எல்லாம் ஒரு கிறிஸ்தவ மாதிரி இருக்கிறார். வெளியில பார்த்தோம்னா 100% கிறிஸ்தவன் தான். ஆனா என்ன, இந்த மாபெரும் மறுபிறப்புன்ற வேலை அவருக்குள்ள நடக்கல. அவர் சேர்த்துக்கு போவார், வெளியில கிறிஸ்தவ மாதிரி இருப்பாரு, கிறிஸ்தவன் செய்கிற எல்லாத்தையும் செய்வார். போன வாரம் எங்க சர்ச்ல நான் பிரசங்கம் பண்ண பிலிப்பியர் 3:3 இருந்து பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல ரெண்டு மதம் தான், எல்லாரும் இருதயத்தில் கிறிஸ்தவ சேதனால் தான் மறுபிறப்பு இல்லைங்களா. அவங்க ஆனவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களா, ஆவியல் தேவனை ஆராதித்து இயேசு கிறிஸ்துவில் பெருமை பாராட்டுவார்கள், இயேசு கிறிஸ்துவில் மேன்மை பாராட்டுவார்கள். மற்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, தங்க மாம்சத்தில் நம்பிக்கையா இருப்பாங்க. பாடி என்ன நம்பிக்கை தெரியுமா அவங்களுக்கு, மான் நிச்சயமா வரலோகத்துக்கு போவோம்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நம்பிக்கை எல்லாம் மாம்சம் தான், மாம்சமானது மாம்சத்தை பிறப்பிக்கும். இவங்களுடைய மாம்சம்னா என்ன, பவுல் அதுல சொல்றாரு, நம்ம பிறந்தது, நம்ம வளர்க்கப்பட்டது, நம்ம சின்ன வயசுல ஞானஸ்தானம் கொடுத்தது, அந்த யூதர்களுக்கு விருத்த சேதனம் கொடுக்கறது, நம்ம எல்லாம் நம்முடைய சுய முயற்சி. நம்ம ஆண்டவருக்கு சர்ச்சுக்கு போறோம் இல்லைங்களா, நம்ம எப்போ ஒவ்வொரு வாட்டி பாஸ்கல கேட்டோம், நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், பைபிள படிக்கிறோம், பிரேயர் பண்றோம், எல்லாம் வெளியில செய்யறோம். ஆனா என்ன உணர்ல, இதெல்லாம் உள்ளான உண்மை உள்ள ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வெளி செயல்கள், உண்மையான ஒரு உண்மையினுடைய வெளி அடையாளங்கள். எந்த மனுஷன் மறுபடி பிறந்தானோ அவன் தேவனை ஆவியில் ஆராதிக்கிறது, இயேசு கிறிஸ்துவில் பெருமை பாராட்டுகிறது, வெளியில செய்கிற காரியங்கள். ஆனா இவங்க என்ன, கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள், இது வெளியில ஒன்றி செஞ்சுக்கிட்டு அது மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு அந்த உள்ளான மாற்றம் இல்லாதவர்கள், மறுபிறப்பு இல்லாதவர்கள், தேவனை ஆவியில் ஆராதித்து இயேசு கிறிஸ்துவில் மகிழ்ந்து இருக்கிறவங்க, பெருமை பாராட்டுறவங்க இல்ல, வெளியில மாத்திரம் உள்ளான உண்மை இல்லாம வெளியில செய்கிறவர்கள், வெளி செயல்கள் தன் நம்பிக்கையை வைக்கிறவங்க. அந்த நம்பிக்கை மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்ல. அதுதான் ஒருத்தர் இயேசு கிட்ட வராம, சுவிசேஷத்துல வராம எந்த அளவுக்கு என்ன வேணாலும் கேட்க மாட்டாங்க. நாங்க பரலோகத்துக்கு போவோம், நாங்க கடவுளுடைய பிள்ளை, எது மேலப்பா உன் நம்பிக்கை, நான் சர்ச்சுக்கு போறேன், சின்ன வயசுல எனக்கு இயேசு தெரியும், நான் பைபிள படிக்க, இதெல்லாம் வெளியில செய்யறதுப்பா, உள்ளுக்குள்ள உனக்கு தேவனை ஆராதிக்கிறியா, உள்ளுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள மகிழ்ச்சியும் மறுபிறப்பின் அடையாளம் இருக்கா, அதெல்லாம் எனக்கு இல்ல, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கடவுளுடைய பிள்ளை, என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இது வந்து அவங்க வஞ்சனையாக அவங்க மனசாட்சிக்கு ரொம்ப சமாதானம் கொடுக்கும். சுய நீதி, அவங்களுடைய சுய பெருமை இல்ல, மனுஷன் எல்லாம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு காணிக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன், இன்னைக்கு பைபிளை படிச்சவுடனே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சுய நீதியின் பெருமை. என்ன மாதிரி பக்திமான் யார் இருக்கிறாங்க, அந்த பரிசையன் சொன்ன மாதிரி, ஆண்டவரே நான் மூணு நாள் உபவாசம் பண்றேன், நான் ஆலயத்துக்கு போறேன், காணிக்கை கொடுக்குறேன், அதே அவங்களுக்கு அதே ஒரு அவங்களை தெரியாம அவங்களுக்கு உணராம இருக்கலாம், அதே ஒரு பீகாக் மாதிரி ரெக்க விரிக்கும், அதெல்லாம் உணர்றது இல்ல, அவங்க வஞ்சனையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இல்லாங்க. ஒரு சந்தர்ப்பம் வரல, உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஆகலாங்க, நம்ம வெளியில செய்யறதுலயே நம்பிக்கை வச்சிடறோம். இந்த பேரகிராஃப் என்ன சொல்லுது, அப்பா பெரிய கிரேட் கிரேட் நீட் ஆஃப் ரீஜெனரேஷன். அதைத்தான் நம்ம இதை படிச்சிருக்கோம். ஓகே, இதோட இந்த பேரகிராஃப் முடியுது, சில பயன்பாடுக்கு நான் சொல்லி முடிக்கல. ஐ திங்க் போன வாரமோ இந்த வாரமோ சில பயன்பாடுகளோடு இது என்ன திப்ப உறுதியான அழைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், இதனோட அவசியத்தை பார்க்கிறோம். ரட்சிப்பினுடைய முதல் அனுபவம் இங்கதான் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. நெக்கதேமோ கேட்கும் போது, நீ இதை உணர்லன்னா நீ பார்க்கவே முடியாதுப்பா, உன்னையே நீ சுய வஞ்சனையில பரிசெய நாடகத்துல மாம்சத்தின் மேல் உள்ள நம்பிக்கையின் மதத்துல ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கு இல்லைங்களா. ஆகவே இந்த சிற்ப உறுதியான அழைப்பு என்ன, இதனோட அவசியம் என்னன்னு உங்க மனசாட்சிக்கு தெளிவா நான் உணர்த்தி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. இது ரொம்ப பாப்புலர் டீச்சிங் இல்லைங்க, நம்ம ஊர்ல எல்லாம் எங்க சொல்லி கொடுக்குறாங்க இதை பாருங்கல்ல. அதுவும் இந்த ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ், தேர் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப என்னங்க, எத்தனை வருஷம் நாங்க கிறிஸ்தவனா இருக்கிறோம், இதெல்லாம் மறுபிறப்புன்னு ஏதாவது பேசிட்டு இருக்கேன், அவங்க வேறையே இது கை, அவங்க வெளிப்பிரகாரமான மதத்தில் வேறையே இது சொல்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஆனா இதுதான் வேத உண்மை. மனிதர்கள் வஞ்சனையில வாழலாம், பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்புறதுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பாவத்தின் வல்லமையிலிருந்து தப்புறதுக்கு மனுஷர்கள் விருப்பம் இல்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் அவங்களுக்கு வேணும், ஆனா கடவுளை மாதிரி மாறுற விருப்பம் இல்லாம இருக்கலாம். எவ்வளவு வித்தியாசம் தானே, நாம் நீதிமான் ஆகணும், அவெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடணும், ஆனா பரிசுத்தம் ஆகக்கூடாது. ரொம்ப வஞ்சனங்க, ஒரு பில்கிரிம் ப்ராகிரஸ் மோட்ச பயணியில ஒரு அறியாமை உள்ளவர் அப்படின்னு இருக்கும். அவன் வந்து பைபிளை பிடிக்கிறதுக்கே அவனுக்கு பிடிக்காது, பைபிளே எடுத்துட்டு வரல. அப்ப கிறிஸ்டியான், அவன் வந்து வந்த வழியும் தப்பான வழி, அந்த குறுகியான பாதையில வரல. அப்போ அவனும் பரலோகத்துக்கு போறான்னு நினைச்சிட்டு இருக்கான். பனியன் அவனை பார்த்து சொல்லுவாரு, அப்பா நீ ஒரு வீணா வீண் நம்பிக்கை உள்ள படகுல வந்துட்ட, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆனா வீண் நம்பிக்கை. அதே மாதிரி அறியாமையில எத்தனை கோடி மக்கள் வீண் நம்பிக்கையில வாழ்றாங்க தெரியுமா? ஒரு பரலோகத்துக்கு போவோன்னு அவங்களுடைய மதெல்லாம் வீண் நம்பிக்கை தான். அது மகிமையா பயங்கரமான வார்த்தைகள் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நாமத்துல அற்புதம் செய்வோம், உன்னுடைய எல்லாம் வெளியில வரல, அற்புதம் செஞ்சோம், பேய்களை விரட்டணும், அந்நிய பாஷை பேசணும், அதை செஞ்சோம், நாங்க ஜீவதர்சனம் சொன்னோம், 101 காரியம் எல்லாம் வெளியில, வெளி சடங்குகள் சர்ச்சுக்கு போனோம், அதை பண்ணோம், பாரம்பரியத்தை நம்பணும், ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இது நடக்க ஏசு அவங்களை பார்த்து என்னை விட்டு அகண்டு போங்க, சபிக்கப்பட்டவர்களே நரகத்தில் சென்றார், எவ்வளவு சோகம். ஆகவே இந்த பாடத்துக்கு நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னங்க? 3 ரெஸ்பான்ஸ் நான் சொல்லவா, உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க, மறுபிறப்பின் அவசியத்தை ஆழம் ஆராய்ந்து பார்த்தா தானே உணர முடியும் இல்லைங்களா? ஆராய்ந்து வெளிப்பிரகாரமான மதத்துல தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, ஆனா உள்ளுக்குள்ள உண்மையா தேவனை ஆராதிக்கிற ஆவி எனக்கு இருக்கா, இயேசு கிறிஸ்துல மகிழ்ச்சி எனக்கு இருக்கா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையினுடைய வெளிப்பாடு தான் சேர்த்துக்க போறது, பைபிள படிக்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் வெளிப்பாடு. வெளிப்பாடுல நம்ம வச்சுக்கிட்டு நம்பிக்கையா இருக்க கூடாது, அது மாம்சத்தில் வைக்கிற நம்பிக்கை. இதெல்லாம் மறுபிறப்பு இல்லாதவனும் இதெல்லாம் செய்ய முடியும், வெளியில செய்யுது நம்மளை விட அதிகமா செய்வாங்க, ஆனா மறுபிறப்பு இருக்கான உங்களை பாருங்க, ஆண்டவர் உண்மையாவே உங்க மனதை மாத்தி இருக்கிறாரா? முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும், இதோட அவசியத்தை உணரணும், இதை சாதனங்களின் மூலமாக இதை நாடுங்களா? உங்க நிலைமையை நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? என்னைக்காவது நம்ம பிடிக்கிறதே இல்லை, நமக்கு கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்துக்கிறோம், அழுதுருக்குது, நம்ம ஆத்மாவை பாக்குறதுக்கு நம்ம பிடிக்கிறது, நம்ம இருதயங்களை பாக்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இறை மேல என்ன போட்டிருக்கு? எல்லாவற்றிலும் வஞ்சனையானது நம்முடைய இருதயமே. உங்க நீங்க நம்புறீங்களா? இந்த உலகத்திலேயே உங்களை ஏமாத்த நினைக்கிறது யார் தெரியுமா? இங்க இருக்கிற உங்க இருதயம் தான். பயந்துலதான் சொல்லுது, ஏன்னா அது இருக்கிற பெருமை, அதுக்கு இருக்கிற இது, அது வந்து நம்மள மத்தவங்களோட நம்மள ஏமாத்த மாட்டாங்க, நம்ம இருதயம் தான் நம்மள ஏமாத்துது. பாவம் நமக்கு செஞ்சிருக்கு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தவர்களா உயிரோடு இருக்கிறவர்களா? நாம் இயற்கை மனிதர்களாக இருக்கிறோமா, ஆவிக்குரிய மனிதர்களா இருக்கிறோமா? நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா இல்ல பிறக்கலையா? அது தெளிவாகணும் இல்லையா? நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய இது குணம், நம்முடைய வெளிநடத்தல், நம்ம குணம் புது சிருஷ்டிகளா இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். புது சிருஷ்டிப்பு மறுபிறப்பு இல்லைன்னா தேவராஜ்யம் இல்லை. உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. எப்படி ஆராய்ந்து பார்க்கிறது? மறுபிறப்பு இருக்கக்கூடிய அடையாளங்கள், ஒரு அடையாளம், உள்ளமான அடையாளங்கள், 2 அடையாளங்கள் பைபிள் சொல்லுது, அதையும் நம்ம ரொம்ப ஈஸி ஆக்கிட்டோம் இல்லைங்களா? பிராடா நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் பிராடா பைபிள் என்ன சொல்லுது? ஒரு மறுபிறப்பு அடைஞ்சாங்க என்ன இருக்கும், அவனுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஏற்படும், ஒரு அனுபவம் ஏற்படுமா? அதுக்கு பைபிள் என்ன பேர் கொடுக்குதுன்னா மனம் திரும்புதல். அது வந்து நமக்கு அதுக்கு தப்பான ஐடியா, மனம் திரும்புதல்னா என்ன? தேவனால் பிறந்த எவனும் பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டான், தேவனால் பிறந்தவனுக்கு மறுபிறப்பு இருக்கும், அது பர்ஃபெக்ட் ஆயிடுவான்னு இல்லை, ஆனா பாவத்தை இன்னமே சாதாரணமாக ஏனோ தானோன்னு எடுத்துக்க மாட்டான், பாவத்தை குறித்த உணர்வு இருக்கும். ஆமாங்க, எங்களுக்கெல்லாம் இருக்குங்க, நீங்க சொன்னீங்கன்னா இதுலயோ வஞ்சனை பாருங்க. இயற்கை மனிதனுக்கு ஏற்படுகிற மனசாட்சி உறுத்துதல் வேற, உண்மையான மனம் திரும்புதல் வேற. எங்க சர்ச்ல போனவாரு சொல்லிக்கிட்டு இருந்தேன், பாருங்க உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேருக்கு மனசாட்சி உறுத்துதல் இருக்கு. ஒரு ரேப்ப பாக்குறாங்க, ஒரு கொலைய பாக்குறாங்க, ஒரு கொடுமைய பாக்குறாங்க, எத்தனை பேருக்கு மனசாட்சி உறுத்துது, ஐயோ இப்படி நடக்குதே அநியாயம். அது அதுக்கும் பாவங்களை பார்த்து மனசாட்சி உறுத்துதலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம். இயற்கையான மன உறுத்துதல் வந்து வெளிப்பிரகாரமான பெரிய பாவங்கள்ல மன உறுத்துதல் வருது, ஆவிக்குரிய மன உறுத்துதல் வந்து, ஆவிக்குரிய மனம் திரும்புதல் வந்து வெளியில இல்ல, மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற பாவங்கள். எனக்குள்ள எவ்வளவு பொறாம இருக்குது, எனக்குள்ள எவ்வளவு பொருளாசை இருக்குது, எவ்வளவு மாயமாலம் இருக்குது, எவ்வளவு பெருமை இருக்கு, அதனால உங்களுக்கு வலி ஏற்பட்டிருக்கா? இங்க வலிக்கணும், வெளியில செஞ்சுட்டோம், ஏதோ பெருசா செஞ்சுட்டோம்னு இல்ல, ஐயோ இவ்வளவு மோசமா நான் இருக்கிறேன்னு வெளி. அவன் உண்மையான மனம் திரும்புறவன், உண்மையான மறுபிறப்பு அடைஞ்சவன் வந்து வெளிப்பாவங்களுக்கு இல்ல, அவன் உள்ளான நிலைமைக்கு, வெளி செயல்களுக்கு இல்ல, அவன் உள்ளான நிலைமையை நினைச்சு வருத்தப்படுவான். வெளியில இருக்கிற அடையாளங்கள் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய வியாதியை நினைச்சு வருத்தப்படுவான். நான் என்ன செஞ்சேன்னு இல்ல, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு நினைச்சு வருத்தப்படுவேன். புரியுதுங்க எவ்வளவு வித்தியாசம்? மறுபிறப்பு அடைஞ்சவனுக்கு பாவத்தினுடைய மெய்யான உணர்வு, பாவத்தை குறித்த வெறுப்பு, துக்கம் இருக்கும். அவன் வந்து அவனுடைய கண்கள்ல, அவன் கண்கள் திறக்கப்பட்டதுனால ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை வரும் போர்டில் வீட்டில் போட்டுக்கிறது இல்ல, அந்த வெளிச்சத்துல பார்ப்பான். ஆண்டவருடைய அந்த ஆவிக்கூறிய கண்களோடு நியாயப்பிரமாணத்தின் ஆவிக்கூறிய தன்மையை பார்க்கும் போது அந்த நியாயப்பிரமாணம் என்ன கொலகார கோபட்டாவே கொலகார இதயம் உள்ளவனாச்சேன்னு, நான் ஒரு பெண்ணை இச்சித்தோடு பார்த்தாவே பிரபச்சாரம் செய்தனேன்னு அவன் உணர்வு உள்ளான பாவம். அதான் அந்த மனம் திரும்புதன். இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்பதாக எவ்வளவு அருவறுப்பான பாவங்கள், அதை உணர்றவன் தான் இந்த ஆழமான மனம் திரும்புதல் என்ற பாவத்தின் உணர்வு தான். ஏசு மலப்பிரசங்கத்துல சொன்னாரு, எதே பரிசேயர்களே நாரகம் போடாதீங்க, அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்க, உண்மையா பரலோகத்துக்கு போறவங்க யார் நான் சொல்றேன் பாருங்கன்னு மத்தேயு 5வது அதிகாரத்துல அந்த படம் வரைந்து காட்டுறாரு. யார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம், ஆவி எளிமை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யம், அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யம். துயரப்படுகிறவர்கள், எதுக்கு துயரம்? இந்த மனம் திரும்புறவன் துயரப்படுவான், தன் இதயத்தின் பாவங்களுக்காக துயரப்படுறான். சாந்த குணம் உள்ளவர், நீதியின் மேல் பசித்தாந்தம் உள்ளவர்கள் பாருங்களேன். இதுதான் முதல் அடையாளம். இது இருக்கா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இருக்கா? இயேசு சொல்ற மாதிரி மனம் திரும்புதல், பாவத்தினுடைய உள்ளான பாவத்தினுடைய மனம் திரும்புதல், நான் என்னவா இப்படி இருக்கிறேனே என் நிலைமையை குறித்து மனம் திரும்புதல். ரெண்டாவது மனம் திரும்புதலுக்கு அப்புறம் பைபிள் விசுவாசம்னு சொல்லு. அது வந்து மன பிரகாசிப்பிக்கப்பட்டு இதயம் உணர்வடைஞ்ச பிறகு அவனுக்கு விசுவாசம்னா எவ்வளோ போலி விசுவாசம் இருக்கு, அவன் கடவுளை ரொம்ப உணர்வு இல்லைங்களா? இதய ஃபீலிங் இப்போ தெரியுது, கடவுளை ரொம்ப நேசிப்பான், கடவுளை ரொம்ப சந்தோஷம் சமாதானம் அதெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவான்னு போல் சொல்றாரு. பிலிப்பியர் 3:3 ஆவியல் தேவனை ஆராதி, உண்மையான விருத்த சேவன், கண்கள் திறக்கப்பட்டு கடவுளை நேசிக்கவும் இயேசு கிறிஸ்துவ பெருமை பாராட்டும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பரிபூர்ணவர், நிறைவானவர், போதுமானவர், அவர் போதும், அவரை பத்தி போதுமான எவ்வளவு நினைச்சாலும் பத்தாது. இயேசு கிறிஸ்து அவனுடைய கண்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை ரொம்ப அழகா தெரியும். இப்படி வியாதி உள்ளவனுக்கு தான் மருந்தனுடைய பெருமை தெரியும்ன்ற மாதிரி இவனுக்கு இவன் வியாதி தெரிஞ்சவன்னா இயேசுடைய சிலுவையும் இயேசுடைய பணியும் ரெகுலரா அதை நினைச்சு நினைச்சு பார்ப்போம். நினைச்சு பாக்குறீங்களா? அப்புறம் கம்மியா நினைக்கும் போது தான் நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, அது வெளிப்பிரகாரமான மாற்றத்துல நம்பிக்கையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்யறதுல இல்லத்துல எவ்வளவு பாவம் செய்யும் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இயேசுடைய சிலுவையை நினைச்சுக்கிட்டு எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரே அதுவே இதை மன்னிங்க, அதை மன்னிங்க, எனக்காக பரிந்து பேசுகிறீங்க, எனக்காக தீர்க்கதர்சியாக ஆசாரியனாக ராஜாவாக இருக்கிறீங்களே என்ன ஆளுங்க ஆண்டுங்க. அதான் விசுவாசம், தொடர்ந்து சமாதானத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் புதுப்பிக்குதலுக்காகவும் அவர் கொடுக்கிற இலவச நம்பிக்கை. இயேசுவே எல்லாம், இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவேன்னு இருக்கிறவன். அதெல்லாம் வெறும் பாட்டு இல்லைங்க, அதை அவன் உணர்வான், உள்ள உணர்வான். அதுதான் தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு அடையாளம். இயேசுடைய மகிமையை ரொம்ப இவன் கண்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு நான் பெருசா தெரியாது. இயேசு விசுவாசம் மனம் திருவது, இது இருக்கா? இதுதான் மார்க் of a truly born again man. முதலாவது உங்களை ஆராய்ந்து பாருங்க, இந்த அடையாளங்களோடு பாருங்க. ரெண்டாவது இதனோட அவசியத்தை உணர்க்க இல்லைங்களா? லாஸ்ட் பேராகிராஃப் சொல்ற மாதிரி இந்த சேர்த்துக்கு போலாம், பொதுவான ஆவியின் செயல்பாடுகள் நமக்குள்ள இருக்கலாம், ஆனா நம்ம உண்மையான மறுபிறப்பு அடையாதவர்களா இருக்கலாம், நம்மளை நம்மளே வஞ்சித்துக் கொள்ளலாம். ரொம்ப தல அறிவு மறுபிறப்பு இல்லை. ஒரு மனுஷன் பைபிள் இருக்கிற எல்லாம் நிறைய படிச்சுக்கலாம், பைபிள்ல பிரசங்கம் பண்ணலாம், அற்புதம் ஜூடாஸ் மாதிரி அற்புதம் கூட செஞ்சான், பிரசங்கம் கூட பண்ணான், கடைசியில் அவன் மறுபிறப்பு அடையிலேயே. சர்ச் மெம்பர்ஷிப் மறுபிறப்பு இல்ல, சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ பேர் இயேசுவோடு அவர் ராஜ்யத்துல உட்கார மாட்டாங்க. ஏன் பழையற்பாதியும் வெளியில இல்ல, இருதயத்தில் சேதம், வெளியே ஞானஸ்தானம் அடையாளங்கள் இல்ல, உள்ளான உண்மைக்கு வெளி அடையாளங்கள் தான் சர்ச்சு கம்யூனியன். இது அந்த உள்ளான உண்மை இருக்கான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மூன்றாவதாக முதல்ல ஆராய்ந்து இதனோட அவசியத்தை உணர்ந்து, மூணாவது இதனோட சாதனத்தை நாடுங்க. ஆமா ஆண்டவர் அது மர்மமானது, ஆண்டவர் மட்டும்தான் செய்யறது, ஆனா ஆண்டவர் காப்பில செய்யறது இல்ல மறுபிறப்பு. முதல் பேராகிராஃப்லயே நமக்கு எந்த சாதனத்தை அவர் பயன்படுத்துறாருன்னு போட்டிருக்க, அவர் வசனம். பைபிள் எத்தனை இடங்கள் இருக்கு, உங்களுடைய வசனத்தினாலேயே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், தேவ வசனத்தினாலே, என்றென்றும் உள்ள தேவ வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீங்க. பேதுரு சொல்றார், யாசோபு சொல்ற, பைபிள் திருப்பி திருப்பி நமக்கு சொல்லப்படுது, ஒரு மக்கள் மறுபிறப்பு அடைஞ்சாங்கன்னா தேவ வசனம் தான் அதுக்கு காரணம்.
எங்க தேவனுடைய வசனத்தை ரெகுலரா எக்ஸ்பிளைன் பண்றதும் அது தெளிவா புரிய வைக்கிற இடத்துல நம்ம இருக்கும் போதுதான், இயேசுடைய காஸ்பல நமக்கு அறிவிக்கப்படும் போதுதான் அங்க மறுபிறப்பு நடக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை இரண்டாவது அதிகாரத்துல கடினப்பட்ட இயேசு சிலுவையில் வந்து அவங்கதான் அவங்க கிட்ட பேசுறாரு. என்ன பேசினாரு? பழையப்பாடு பைபிள எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண, எக்ஸ்பிளைன் பண்ணி இயேசு என்ன செஞ்சாருன்னு நிறைவேற்றி அதை எப்படி நிறைவேற்றினார். ஆவியானவர் வந்து அவங்களுக்கு மறுபிறப்பு கொடுத்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். எங்க அவரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அங்க நான் எவ்வளவு ஜபம் பண்ண, நாங்க உபவாசம் பண்ண, இதுவா பிரசங்கம்ன்றதும் நம்ம ஊர்ல பிரசங்கமே இல்ல. நீங்க உங்க சிறப்பாக பாருங்க, யூடியூப்ல பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்துக்குவாரு அந்த போதகர், ஊர்கா மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் கதையா அடிப்பார். அந்த வசனம் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டார். அங்க என்ன மறுபிறப்பு வரும்? வளர் சாட்சிகள் தான், நான் அங்கே போயிருந்தேன், நான் உபவாசம் பண்ணி கொண்டு இருந்தேன், திடீர்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டே அது என்ன விளக்கம்? வசனம் வசனமாக சொல்லி கொடுக்கிறவங்க இருக்கிற இடத்துலதான் அந்த பிரசங்க வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான், நம்ம மனசுல பிரகாசிக்கும் போதுதான் அதை பயன்படுத்தி உள்ளான மறுரூபத்தை ஆண்டவர் எடுத்துக்க. ஒருபோதும் இந்த வளர் பிரசங்கத்தை எல்லாம் பயன்படுத்த மாட்டேன். ஆகவே வேத பிரசங்கத்துக்கு இடம் கொடுங்க. வேத பிரசங்கம் எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவு. வெளிநாட்டுலாம் அதுதாங்க, இப்பெல்லாம் வெளிநாட்டுல எங்க தரத்துக்கு போனாலும் இதெல்லாம் இந்த தண்டபோஸ்து ஏமாற்றம் எல்லாம் அங்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. நம்ம நாட்டுலதான் தலை வச்சு படுக்குதுங்க, அதுவும் குறைஞ்சு. வெளிநாட்டுலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு. வெளியில எங்க போனாலும் பைபிள் எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் பெரிய பெரிய வித்தியாசத்துல இருக்கு. ரெண்டாவதாக சாதனை என்ன? வேத பிரசங்கத்தை நம்ம கேட்கணும். ரெண்டாவதாக பைபிள் சொன்ன மாதிரி வேத வசனம் நம்ம சீரியஸா பைபிள் படிக்க, பைபிள புரிஞ்சிக்க, திருப்பி 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 அதை நான் சொல்லணும். ஆண்டவர் பயன்படுத்துகிற வல்லமையான கருவி சாதனம் வேதம். ஒரு மனுஷனும் பைபிள படிக்காம மறுபிறப்பு அடைஞ்சது, பைபிள படிக்காம ஓரத்துல வச்சவனுக்கு மறுபிறப்பு இல்லை. என்ன பைபிள் தான் பெரிய சாதனம். மூன்றாவது அதை ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி ஆண்டவரே இந்த மறுபிறப்பின் அனுபவம் கொடுங்க. ஏன்னா அவர் வாக்கு சத்தம் கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் மாதிரி புத்தகங்கள்ல உங்களுக்கு ஒரு புதிதான நவீனமான இதயத்தை கொடுத்து, புதிதான ஆவியை கொடுத்து, கல்லான இதயத்தை எடுத்து, மாம்சமான இதயத்தை கொடுத்து, என் கற்பனைகள் வந்து இதயங்கள் எழுதாதான் பிராமிஸ் கடவுள் கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லியிருக்கார் இல்லையா, நாடுங்க, நீங்க கண்டறிங்க இல்லையா, கட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பிராமிஸ் நான் பரிசுத்தாவியை கேட்கிறவருக்கு அவர் கொடுக்காம இருப்பாரா? நம்மளே கொடுக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை ஏது? ஆண்டவர் கொடுக்காம இருப்பாரா? வேத வசனமும் ஜபமும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னும் போது அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கடைசியாக இந்த மறுபிறப்பின் ஒருவேளை உங்களுக்கு ஆயிருந்துச்சுன்னா, சில பேருக்கு ஆயிருந்துருக்குனா, இயேசு சொன்னார் அத்த இந்த பிசாசுகள் உங்க பேச்சு கேட்குதேன்னு சந்தோஷப்படாதுங்க, பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருக்குதுன்னே சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த உலகத்துல எந்த சந்தோஷமும் தெரிச்சு பிசாசுக்கு நம்ம கீழ்படிச்சு, நமக்கு அவ்வளவு வசதி இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, நமக்கு அவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு பெரிய வேலை இருக்கு, அது எதுவுமே எல்லாம் நிரந்தரம் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் இல்லை. கடவுள் ஒரு மனுஷனை மறுபிறப்பு கொடுத்துட்டாருன்னா அவன் பேர் ஜீவ புத்தகத்துல இருக்கு. அவன் ஜீவ புத்தகத்துல இருந்ததுனாலதான் இயேசு அவனுக்காக இந்த உலகத்தில் வந்து ஆதரவு ரட்சிப்பை ஏற்படுத்திட்டு அந்த ரட்சிப்பை பணிக்க செய்கிற முதல் பணி மறுபிறப்பு. எனக்கு அது நடந்துருச்சு. அது நடந்துச்சுன்னா என்ன அடையாளம்? ஜீவ புத்தகத்துல பேர் இருக்கிற சந்தோஷப்படு. எத்தனா பேரை விட்டுட்டு ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிறாரு, அதை விட ஆனந்தம் வேற இல்லை. அது பெரிய சந்தோஷம். அதை நினைச்சு அகமகிழ்ந்து சந்தோஷப்படுவார். நன்றி சார் சுவாண்டி.